بسم الله الرحمن الرحيم.
رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. غنية الكريا الله بن ريار غلي الله وي بيند وارمار الله بن بيتي அல்லாஹுவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹுவின் மார்க்க சட்ட வரம்புகளை பேணி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் அடியார்களே, முஸ்லிம்களும் வியாபாரமும் என்ற தலைப்பில் சென்ற ஜும்ஆவிலே அல்லாஹுடைய மார்க்கம் வியாபாரிகளுக்கு சொல்லக்கூடிய சிறப்புகள் ஒழுக்கங்களை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலும் அல்லாஹுடைய ஷரியத்தில் அல்லாஹுடைய சட்டங்களில் வியாபாரம் சம்பந்தமாக வரக்கூடிய சில ஒழுக்கங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த தலைப்புக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக குறிப்பாக ஒரு விஷயத்தை நமது சகோதரிகள் கவனத்தில் வைக்க வேண்டும். இங்கே ஜும்ஆவுக்கு வரும்போது பேசப்படுகின்ற விஷயங்கள் ஆண்களை முன்னோக்கியதாக இருக்கின்றது. இதில் நமக்கு என்ன பங்கு இருக்கிறது, இந்த உரையின் மூலமாக நாம் என்ன பயன்பெறப் போகிறோம் என்பதாக எண்ணிவிட வேண்டாம். ஏனென்றால் இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது, அல்லாஹுவின் சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, அந்த நீங்கள் தெரிந்த சட்டங்களை மார்க்க ஒழுக்கங்களை அல்லாஹுவின் வேத வசனங்களின் ஞானங்களை கருத்துகளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு நீங்கள் அதை போதிக்கலாம். அல்லாஹுவின் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம். பிறகு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களது தந்தைக்கு, நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்களது கணவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று அந்த சட்டங்களை, இங்கே கேட்கக்கூடிய மார்க்க விஷயங்களை நீங்கள் போதிப்பதற்கு ஒரு கல்வியாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோன்று ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, கூடும் கூடாது என்ற மார்க்க சட்ட வரம்புகளை தெரிந்து கொள்ளும் போது, நம்முடைய குடும்பத்து ஆண்கள் இந்த சட்ட வரம்புகளை பேணுகிறார்களா என்பதை கவனித்து ஹலால் ஹராமுடைய இல்மை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹராமான காரியங்களை அவர்கள் செய்யும் போது இந்த விஷயம் மார்க்கத்தின் இந்த ஆதாரத்தின்படி ஹராம், தடுக்கப்பட்ட செயல், அதிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் என்று அழகிய முறையில் தங்களது குடும்பத்து ஆண்களை தர்பியா செய்யக்கூடியவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அதற்கு இந்த ஜும்ஆ குத்துபாவின் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து பெண்மணிகளை பற்றி நாம் படிக்கின்றோம். அவர்கள் தங்களது கணவரோ அல்லது தங்களது சகோதரரோ அல்லது தங்களது தந்தையோ அல்லது யாருடைய பொறுப்பில் அவர்கள் வாழ்கிறார்களோ, கவனியுங்கள், அந்த காலத்து சஹாபிய காலத்து பெண்மணிகள் யாருடைய பொறுப்பிலே வாழ்கிறார்களோ அந்த ஆண்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை, நீங்கள் எங்களுக்கு ஹராமான வருவாயிலிருந்து உணவளித்து விடாதீர்கள், எங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் ஹராமான வருவாயிலிருந்து எங்களுக்கு உணவளிக்காதீர்கள். நாங்கள் பசியை தாங்கிக் கொள்வது எங்களுக்கு லேசான ஒரு காரியம், நரக நெருப்பை தாங்கிக் கொள்வதை விட. தங்களது ஆண்கள் வியாபாரத்திற்காக தொழிலுக்காக செல்லும் போது சஹாபிய காலத்து பெண்கள் தங்களது ஆண்களுக்கு சொல்ல அறிவுரை என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம். எங்கள் விஷயத்தில் ரப்பை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்களுக்கு ஹராமானவற்றிலிருந்து உணவளித்து விடாதீர்கள். நாங்கள் பசியை தாங்குவது, இந்த உலகத்தில் பசி பட்டினியை நாங்கள் சகித்துக் கொள்வது தாங்கிக் கொள்வது எங்களுக்கு லேசானது, நரக நெருப்பை தாங்கிக் கொள்வதை விட. என்ன கருத்து அந்த பெண்மணிகள் இங்கே உணர்த்துகிறார்கள்? நீங்கள் எங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை பேணாமல் ஹராமான வருவாயை கொண்டு எங்களுக்கு உணவளித்து விட்டால், உங்களது வியாபாரத்திலே தடுக்கப்பட்ட விஷயங்களை பாவமான விஷயங்களை கலந்து நீங்கள் எங்களுக்கு உணவளித்து விட்டால், அதனால் சம்பாதித்த குற்றத்திற்காக நீங்கள் மட்டும் நரகம் செல்ல மாட்டீர்கள், அந்த ஹராமான வருவாயை உண்ட காரணத்தினால், அதை சாப்பிட்டு அனுபவித்த காரணத்தினால் நாங்களும் நரகம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும், அல்லாஹ் பாதுகாப்பானாக, நரக நெருப்பை எங்களால் மறுமையில் தாங்க முடியாது, இந்த துன்யாவின் பசி பட்டினிகளை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அழகிய படிப்பினைகளை பாடங்களை அந்த சஹாபிய பெண்மணிகள் ஏன் கொடுத்தார்கள் நமது சமுதாயத்திற்கு என்று சொன்னால், அவர்களிடமிருந்த கல்வி, அவர்கள் அந்த கல்வியின் அடிப்படையிலே அல்லாஹுவை பயந்த அந்த தக்வா அவர்களை தங்களுடைய குடும்பத்து ஆண்களையே தர்பியா செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை தூண்டியது. இன்று நமது காலத்து பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஹலால் எது, ஹராம் எது, அல்லாஹ்வுக்கு எது விருப்பம், அல்லாஹ்வுக்கு எது விருப்பம் இல்லை என்று தெரியாத காரணத்தினால்தான் எத்தனையோ பெண்கள் அவர்கள் தன் விஷயத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் கூட தங்களுடைய கணவன், தங்களது குடும்ப பொறுப்பாளர்கள் ஹராமிலே இருந்து ஹராமான காரியங்கள், ஹராமான தொழில்கள், ஹராமான வருவாய்களிலே இருக்கிறார்கள். அதை அவர்கள் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்களது நிலை இருப்பதற்கு காரணம் என்ன? ஒன்று, அது ஹராம் என்றே தெரியவில்லை. இரண்டாவது, ஹராம் என்று தெரிந்தாலும் ஹராமை செய்வது எவ்வளவு பெரிய பாவம், அதனால் என்னென்ன ஆபத்துகள் இந்த துன்யாவில் ஏற்படும், மறுமையில் என்ன தண்டனை உண்டு என்பதை அவர்கள் அறியாத காரணத்தினால் ஒரு மார்க்க விஷயங்களிலே நமது சமுதாய பெண்களிடம் மிகப்பெரிய அலட்சியம் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இங்கு வரக்கூடிய சகோதரிகள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை செவிதாக்கி கேட்டு கவனமாக புரிந்து அந்த விஷயங்களை கொண்டு தங்களது குடும்பத்தை தர்பியா செய்வதற்குண்டான இல்மை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நல்லொரு புரிவானாக. அன்பானவர்களே, இந்த வியாபாரத்தை குறித்து நாம் பேசும்போது, ஒரு முஸ்லீமுடைய வியாபாரம் அது ஒரு தனித்தன்மை உடையதாக, அவனுடைய வியாபாரம் அவனுடைய மார்க்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய கொடுக்கல் வாங்கல் தொழில் துறை அலுவல்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த முஸ்லீமுடைய மார்க்கத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. இதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் வைக்க வேண்டும். இது ஒரு பொதுவான சட்டம். இது வேலை செய்பவருக்கும் சரி, தொழில் செய்பவருக்கும் சரி, சொந்தமாக வியாபாரம் செய்தாலும் சரி, அல்லது வேலை செய்தாலும் சரி, எந்த ஒன்றும் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளில் இருந்து நம்மை தடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய கடமைகளை, அல்லாஹ் நம்மீது கடமை, கவனியுங்கள், அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றுவதில் நமக்கு அலட்சியத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நம்மிடத்திலே கவனக்குறைவுகளை, நம்மிடத்திலே சோம்பேறித்தனத்தை, புறக்கணிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. அப்படி ஏற்படுத்துமேயானால் அந்த விஷயம் ஹலாலான ஒரு வியாபாரமாக, ஹலாலான ஒரு கொடுக்கல் வாங்கலாக, ஹலாலான ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை பேண விடாமல் ஆக்கிய காரணத்தினால் அது ஹராமாகிவிடும். அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை பேண விடாமல், மார்க்க இபாதத்துகளை செய்ய விடாமல் தடுத்த காரணத்தால் அது ஹராமாக ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்னூர் 24வது அத்தியாயத்தின் 37-38 ஆகிய வசனங்களில் சொல்வதை கவனியுங்கள். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா. மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய வியாபாரங்களோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களோ எந்த ஒன்றும் அல்லாஹ்வின் நினைவில் இருந்து அவர்களை திசை திருப்பி விடாது. இது மிகப்பெரிய ஒரு தனித்தன்மை. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து தடுக்கக்கூடிய எந்த ஒன்றும் இந்த துன்யாவில் நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்துகளை கொடுக்கக்கூடியதாக இருக்காது என்பதை கவனத்திலே வையுங்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? அதிகமாக சம்பாதித்துக் கொள்வோம், அதிகமாக செல்வத்தை சேகரித்துக் கொள்வோம், பிறகு மற்ற விஷயங்களை பார்த்துக் கொள்வோம். குறிப்பாக வெளிநாடுகளிலே சென்று வேலை செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், அவர்களை பொறுத்தவரை இது நாம் சம்பாதிக்க வந்திருக்கிற ஊர், பொருள் தேடுவதற்காக வந்திருப்பதற்குண்டான அந்நிய நாடு என்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். நமது மார்க்கம் இதை நமது ஊருக்கு சென்று பின்பற்றிக் கொள்ளலாம், தொழுகை நோன்பு வணக்க வழிபாடுகள் இவற்றையெல்லாம் நமது தாய்நாட்டுக்கு சென்று நமது சொந்த ஊருக்கு சென்று போது பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக ஒரு மனநிலைக்கு வந்து அவர்கள் அந்நிய நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் செய்யும் போதோ வேலை செய்யும் போதோ வியாபாரம் செய்யும் போதோ மார்க்கத்தை அவர்கள் இங்கிருந்து கப்பல் ஏறும்போதே விமானம் ஏறும்போதே ஊரிலேயே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அங்கு சென்றதற்கு பிறகு அவர்களுக்கு தொழுகை, இபாதத்து, இறை நினைவு, மார்க்க உபதேசங்களில் கலந்து கொள்வது இவையெல்லாம் அவர்களுக்கு இல்லாத ஒன்றை போல, அவர்களது ஊரிலேயே அவர்கள் முடித்துவிட்டு வந்த ஒரு விஷயத்தை போல ஆகிவிடும். இதைத்தான் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றார். இல்லை, மூமின்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அவர்கள் எங்கு இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், அவர்கள் வேலை செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, அவர்கள் தொழில் செய்தாலும் சரி, அல்லது தொழிற்சாலைகளில் வேலை செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து அவர்களை அவர்களுடைய தொழிலோ வியாபாரமோ திசை திருப்பாது. அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களுக்கு முதல் விஷயமாக இருக்கும். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒன்று அல்லாஹ்வுடைய நினைவு, இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது. இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நினைவு என்பது பொதுவாக நமது சமுதாய மக்களின், முஸ்லிம்களின் அந்த சிந்தனையை பொறுத்தவரை சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஜிக்ர் செய்வதை மட்டுமே அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நினைவு என்பது அது மட்டுமல்ல. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஜிக்ர் செய்வது மட்டும் அல்லாஹ்வுடைய நினைவு அல்ல. அல்லாஹ்வுடைய ஜிக்ர் என்று எங்கே சொல்லப்படுகிறது என்றால், குர்ஆனை கற்பதை சொல்லுகின்றான். குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, அதன் கருத்துகளை உணர்வது, மார்க்கத்தை தெரிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வது, இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்று அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதையோ, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் சட்டங்களை தெரிந்து கொள்வதையோ, மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதையோ, இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு என்பதாகவே பலருக்கு சிந்தனையில் வருவதில்லை. அல்லாஹ்வுடைய திக்ர் என்று சொன்னாலே சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதோடு மட்டும் நிறுத்தி விடுகிறார்கள். அல்லாஹுவை அவனுடைய தூய திருநாமங்களை கொண்டு, அவனுடைய தூய திருப்புகழ்களை கொண்டு நினைவு கூறுவது திக்ர்களில் ஒரு வகை. அன்பானவர்களை, அதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதையும் நாம் பேண வேண்டும். அதே நேரத்திலே அல் குர்ஆனை மறந்துவிடக் கூடாது. அல் குர்ஆனை தினந்தோறும் ஓதுவதையும், அந்த அல் குர்ஆனுடைய கருத்துக்களை படிப்பதையும், அந்த அல் குர்ஆனுடைய கருத்துக்கள் படித்து கொடுக்கப்படக்கூடிய மார்க்க சட்ட சபைகளில் கலந்து கொள்வதிலும் நாம் நம்முடைய பங்களிப்பை செய்தாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஜிக்ர் என்று எங்கெல்லாம் சொல்லுகிறானோ, முதலாவதாக இந்த குர்ஆனை சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாமே இந்த திக்ரை இறக்கினோம், நாமே இந்த திக்ரை பாதுகாப்பவர்களாக இருக்கிறோம். ஒமன் யஅஷு அன் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் புறக்கணிக்கின்றார்களோ. இப்படி குர்ஆனிலே திக்ர் என்ற அந்த தூய வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக சொல்லப்படுகிறது. அந்த வேதத்தின் சட்டங்களை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், திக்ருடைய சபைகளுக்கு அருகிலே நீங்கள் சென்றால் நீங்கள் அங்கே விசாலமாக சந்தோஷமாக அமர்ந்து கொள்ளுங்கள், சொர்க்க பூங்காக்களுக்கு அருகிலே சென்றால் நீங்கள் அங்கே மேய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்க பூங்கா என்றால் என்ன? நபி அவர்கள் பதிலளித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் திக்ருடைய சபைகள். திக்ருடைய சபைகள் என்றால் என்ன? எதை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்று தரீக்காக்களிலே திக்ரு சபைகள் என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களே, அந்த திக்ருடைய சபைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இல்லையே. கூடி உட்கார்ந்து கொண்டு, தலையசைத்துக் கொண்டு, உடலை அசைத்துக் கொண்டு, அல்லது எழுந்து நின்று ஆடல் பாடல் செய்து கொண்டு கும்மாளமாக திக்ரு செய்கிறார்களே, இப்படி ஒரு கலாச்சாரம், இப்படி ஒரு செயல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அறவே இருந்ததே இல்லை. நபி அவர்களுடைய காலத்தில் திக்ருடைய சபைகள் என்று என்ன சபைகள் இருந்தன, எந்த சபைகள் இருந்தன? மார்க்கத்தை கற்பது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, குர்ஆனை போதிப்பது, குர்ஆனின் கருத்துக்களை போதிப்பது, அதுதான் மஸ்ஜிது நபவியிலே திக்ருடைய சபைகளாக இருந்தன. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளவுதான் பெரிய வியாபாரியாக இருந்தாலும், பெரிய தொழிலாளியாக இருந்தாலும், பெரிய ஒரு இடத்திலே பணி செய்பவராக இருந்தாலும், உங்களுடைய உள்ளத்தை பசுமையாக்கக்கூடியது, கவனியுங்கள், உங்களது உள்ளத்தை பசுமையாக்கக்கூடியது, உங்களது ரப்போடு உங்களது உள்ளத்தை எப்போதும் தொடர்புடையதாக வைத்துக் கொள்ளக்கூடியது உங்களுடைய இபாதத்து மட்டுமல்ல. இதை அழுத்தம் திருத்தமாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். சில வியாபாரிகள், பெரிய தொழில், அதுபோன்று பெரிய இடங்களிலே வேலை செய்பவர்கள், நாம் தான் சரியாக நேரத்திலே தொழுது கொள்கிறோமே, அந்தந்த நேரத்தில் தொழுகையை பேணிக் கொள்கிறோமே, ஜும்மாக்களுக்கு சென்று விடுகிறோமே, இது நமக்கு போதாதா என்பதாக எண்ணுகிறார்கள். கண்டிப்பாக போதாது அன்பானவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் போதாது என்று நான் சொல்லவில்லை. எனவேதான் அதைவிட முக்கியமான ஒன்று, இதைவிட நீங்கள் தொழுகையை பேணுவதை விட, நீங்கள் இபாதத்துகளை சரியான நேரத்தில் சரியாக செய்வதை விட முக்கியமான ஒன்றாக கல்வி சபைகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அதை முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வியாபாரமோ, கொடுக்கல் வாங்கலோ, தொழில் துறையோ அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து அவர்களை திருப்பி விடாது. பிறகு சொல்கிறான், இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவதில் இருந்து. அடுத்து சொல்கிறான் மூன்றாவதாக, ஜகாத்து கொடுப்பதில் இருந்து. முதலாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஜிக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து. ஆம் அன்பானவர்களே, நீங்கள் மார்க்க சட்டங்களை கேட்டு கேட்டு, மார்க்க சட்டங்களை தெரிந்து கொண்டிருக்கின்ற காலம் வரை, தெரிந்த விஷயங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற வரை, உங்களுடைய அந்த மார்க்க விஷயத்தின் தேட்டம் உங்களுக்கு இருக்கின்ற வரைதான் இபாதத்தில் உங்களுக்கு கவனம் இருக்கும். உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்புடையதாக இருக்கும் போதுதான் உங்களது தொழுகையிலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். நீங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகை எப்போதும் நிரந்தரமாக, இந்த தொழுகையின் பேணுதலும் அந்த தொழுகையிலே தக்குவாவும் மன ஓர்மையும் சரியான தொழுகையாகவும் அமைய வேண்டும் என்று சொன்னால், கல்வி சபையில் தொடர்ச்சியாக கலந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. இல்லை என்று சொன்னால் எத்தனையோ அமல்கள் நீங்கள் சரி என்று செய்வீர்கள், அது தவறாக இருக்கும். ஏன்? எத்தனையோ மக்களுக்கு பலமுறை கேட்ட விஷயங்கள் கூட மறந்திருப்பார்கள், மீண்டும் மீண்டும் கல்வி சபைகளிலே கலந்து கொள்ளும் போது அது அவர்களுக்கு நினைவூட்டலாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எனவேதான் குறிப்பாக மூமின்கள் கட்டாயமாக வாரத்தில் ஒரு முறையாவது மார்க்க உபதேசத்தை கேட்டு அவர்களது ஈமானை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்களது தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், மறுமையின் பயத்தை அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஜும்மாவுடைய நாள் என்று அதானுக்கு பிறகு வியாபாரம் செய்வதை ஹராமாகவே ஆக்கிவிட்டான். وَإِذَا نُودِيَ لِلصَّلَاةِ مِنْ يَوْمِ الْجُمْعَةِ இந்த இடத்தில் பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஜிக்ரின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது என்ன? இங்கே வந்ததற்கு பிறகு இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல, நீங்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல, பிறகு சுபஹான் அல்லாஹ் சொல்ல, எல்லாம் சேர்ந்து சுபஹான் அல்லாஹ் சொல்ல, அந்த ஜிக்ரா இங்கே நடைபெறுகிறது இல்லை? அன்பானவர்களே, அல்லாஹ் எதை ஜிக்ர் என்று சொல்கிறான்? இமாம் செய்யக்கூடிய அறிவுரையை, இமாம் உங்களுக்கு குர்ஆனில் இருந்து சுன்னாவில் இருந்து போதிக்கக்கூடிய அந்த சட்டங்களை அல்லாஹ் ஜிக்ருல்லாஹ் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்லவில்லை, தாழம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக விரைந்து ஓடோடி வாருங்கள். நீங்கள் ஜுமா தினத்தன்று அதானுடைய சப்தத்தை கேட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய ஜிக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து செயல் செய்து, அதற்காக முயற்சி செய்து, அதற்காக பிரயாசம் எடுத்து நீங்கள் ஓடோடி வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றார். அன்பானவர்களே, இதை அல்லாஹு தஆலா மூமின்களின் மீது கட்டாயமாக்கிவிட்டார். ஆனால் கவலையான செய்தி என்ன? இன்றைய ஜும்மாவிலே நமது மூமின்களுடைய நிலைப்பாடு, எப்போது இமாம் மிம்பரில் இருந்து இறங்கி தொழுகையை ஆரம்பிப்பார் என்ற நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு வெளியில் காத்திருப்பவர்கள், வியாபார ஸ்தலங்களிலே காத்திருப்பவர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படியே முன்னாடி வந்துவிட்டாலும் கூட எங்கேயாவது சாய்ந்து கொண்டு தூங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று இடத்தை பார்த்து கொண்டு நல்ல முறையில செட்டிங் செய்து கொண்டு இமாம் பயான் செய்கின்றவரை நல்ல முறையில தூங்கிவிட்டு கடைசியில் அவர் வலதிக்ருல்லாஹி அக்பர் என்று சொல்லும் போது கரெக்டா காதுல விழுந்துடும். அதுக்கு முன்னாடி கத்துவாரு, கதறுவாரு, அழுவாரு, எச்சரிப்பாரு, அதெல்லாம் காதுல விழுவாரு. ஆனா மைண்ட் செட் கரெக்டா செய்து வைத்திருக்கிறார். அந்த வலதிக்ருல்லாஹி அக்பர் அப்படிங்கிற சத்தம் அவருக்கு அலாரம் வச்ச மாதிரி இருக்கும். அழகா அந்த நேரத்தில் தானா பிரஷா எந்திரிச்சு பக்கத்தில் உள்ளவரை எழுப்புவார் எந்திரிக்கன்னு சொல்லி. அன்பானவர்களே, இது என்ன ஜும்மாவுடைய பிரச்சாரம்? இது என்ன ஜும்மாவுக்கு வந்து அமரக்கூடிய அந்த அமர்வு இது? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஜிக்ருக்கு வாருங்கள். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் வியாபாரி தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய நினைவோடு, அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு தொடர்பு படுத்தி வைப்பதற்கு அவர் கல்வி சபையிலே மார்க்க உபதேசங்களிலே தன்னை கண்டிப்பாக கலந்து கொள்ள வைக்க வேண்டும். இங்கே இன்னொரு விஷயத்தை கவனியுங்கள், மார்க்க சபைகளில் தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்களில், நூற்றுக்கணக்கான பலன்களை சொல்லலாம். முக்கியமான பலன்கள் என்னவென்று, முக்கியமான பலன் என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளம் இருக்கிறது அல்லவா, இந்த உள்ளம் எப்போதுமே நம்முடைய நப்சுக்கு ஒரு விதமான ஒரு சலுகையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். ஹராமுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா, அதை ஹலால் ஆக்குவதற்கு பார்ப்போம். ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா, ஒரு பாவத்திற்குள் நுழைந்து விட்டு வந்து விடுவோமே என்ற ஒரு மனப்பான்மை பொதுவாக நப்சிடத்திலே இருக்க செய்யும். மார்க்க சபைகளிலே நாம் கலந்து கொள்ளும் போது அந்த ஒரு அலட்சியத்தை, அந்த ஒரு கெட்ட எண்ணத்தை அந்த மார்க்க சபைகள் நமக்கு போக்கிக் கொண்டே இருக்கும். எப்படி? எப்படி இரும்பிலே துரு ஏற்படுகிறது, ஏற்படுவது இயற்கையோ, அதை நெருப்பிலே போட்டு சுத்தம் செய்யும் போது அந்த துருக்கள் சுத்தமாகுவதை போன்றுதான் மார்க்க சபைகளிலே கலந்து கொள்ளும் போது, தக்வாவுடைய பேச்சுகளை கேட்கும் போது, நரகத்தின் தண்டனைகளை செவிமடுக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே பயம் ஏற்படும். ஆஹா, நான் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்குகின்றேனே, அந்த ஒரு கெட்ட செயலின் பக்கம் நெருங்குகின்றேனே, அந்த ஒரு ஹராமான செயலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவருக்கு ஏற்பட்டு தான் நாடிய, தான் முன்னோக்கிய, தான் அடியெடுத்து வைத்த அந்த ஹராமான, தவறான, பாவமான செயல்களிலிருந்து அவர் தன்னை தடுத்துக் கொள்வதற்கு அவருடைய ஆன்மாவிற்கு தக்வாவின் வலிமை ஏற்படும். இன்று பல முஸ்லிம் வியாபாரிகள், ஏன் சொல்லவா வேண்டும், இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே எப்படி எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கின்றன, எவ்வளவு வியாபாரங்கள் இருக்கின்றன, எவ்வளவு கடைகன்னிகள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் எல்லாம் ஹலாலான வியாபாரங்கள் தான் என்று சொல்லிவிட முடியுமா? உதாரணத்திற்கு பாருங்கள், நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே காபிர்களுடைய பண்டிகைகள் வந்துவிட்டால், காபிர்களுடைய திருவிழாக்கள் வந்துவிட்டால், அந்த குஃபருடைய பண்டிகைகளுக்கு சாமான்கள் விற்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அதிகமா அல்லது அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமா? நீங்களே யோசித்து பாருங்கள், எத்தனை முஸ்லிம்கள் அவர்கள் வேறு வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் கூட, அரிசி வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் கூட, பேப்பர் நோட்புக் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் கூட, இது சீசன் பிசினஸ் சார், இது சீசன் பிசினஸ், இதுல நல்ல சம்பாதிக்கலாம் என்று அந்த காபிர்களின் பொருள்களை, அந்த காபிர்களின் மத சடங்குகளை விற்கக்கூடிய சாமான்களை பெருமளவிலே வாங்கி அதை கடைக்கு வெளியிலே கடை போட்டு அல்லது அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய இடங்களிலே கடை போட்டு சம்பாதிக்கக்கூடிய முஸ்லிம்களிலே அதிகமானவர்களை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, உதாரணத்திற்கு தீபாவளி அன்று வெடி விற்பதை சொல்லலாம். இன்னும் இது போன்று கிறிஸ்துவர்களுடைய அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது, அதற்காக தொப்பி விற்கிறார்கள், ஸ்டார்ஸ் விற்கிறார்கள், இன்னும் அதற்குரிய கிப்ட் அன்பளிப்பு பொருள்களை விற்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு முஸ்லீம் வாங்குவதும் விற்பனை செய்வதும் இவற்றை உற்பத்தி செய்வதும் தடுக்கப்பட்ட ஒரு பாவம். ஆனால் ஹலால் ஹராம் தெரியாத காரணத்தால் வருவாய் எங்கிருந்து வந்தால் என்ன, எப்படி வந்தால் என்ன, சம்பாதித்துக் கொள்வோம், காற்றிருக்கும் போதே தூற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஹராமான வியாபாரங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய பல முஸ்லிம்களை, ஏன் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள் எல்லாம், உம்ராக்கு சென்று வந்தவர்கள் எல்லாம், தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம், பள்ளிவாசல்களுக்கு முத்தவள்ளிகளாக இருப்பவர்கள் எல்லாம் அங்கே அந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கு என்ன காரணம் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வியாபாரிகளின் வாழ்க்கை பின்னணிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு முஸ்லிமான வியாபாரி, அவனிடத்தில் இபாதத் இருக்கிறது, ஆனால் ஹராமான வியாபாரத்தை செய்கிறான். ஒரு முஸ்லிமான வியாபாரி, இபாதத் இருக்கிறது, அவனிடத்தில் வணக்க வழிபாடு இருக்கிறது, ஏன், எத்தனை ஹராமான வியாபாரிகள் ஜுவல்லரி வைத்திருப்பார்கள், அந்த ஜுவல்லரியிலே சிலைகளை விற்பார்கள், சிலுவைகளை விற்பார்கள், மாற்று மத கலாச்சாரத்தின் அடையாளங்களை விற்பார்கள், அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களின் உருவ பொம்மைகளை விற்பார்கள். ஆனால் ரமதான் மாசத்திலே மக்காவிலே உட்கார்ந்திருப்பார்கள் உம்ரா செய்வதற்கு, வருஷம் வருஷம் உம்ராவுக்கு செல்வார்கள். அன்பானவர்களை யோசித்து பாருங்கள், இவர்களது உம்ரா இவர்களை அந்த ஹராமான வியாபாரத்திலிருந்து தடுத்ததா, இவர்கள் செய்து வந்த ஹஜ், இவர்கள் செய்து கொண்டிருந்த ஹராமான வியாபாரத்திலிருந்து இவர்களை திருப்பியதா என்றால் திருப்பவில்லை. என்ன காரணம், இபாதித்திருக்கிறது ஆனால் இல்மு இல்லை, இல்மு இல்லாததால் தக்குவா இல்லை. ஒரு மனிதன், ஒரு வியாபாரி, ஒரு தொழிலாளி இந்த இல்முடைய சபைகளிலே அவன் கலந்து கொண்டே இருக்கும் போது, அவன் எவ்வளவுதான் பெரிய வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, இல்லை, இந்த தொழிலை விட எனக்கு முக்கியமானது அல்லாஹுவின் வேத சட்டங்களை கற்றுக்கொள்வது, நபியின் சுன்னாவின் சட்டங்களை, எனது ஷரியத்தை, எனக்கு எதை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், எதை ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வது நான் கோடிகளை சம்பாதிப்பதை விட எனக்கு முக்கியம். எனது வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அல்லாஹ்வின் சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு, எனது மார்க்கத்தை, எனது மறுமையை எனக்கு நினைவூட்டிக் கொள்வதற்கு நான் ஒதுக்கியே தீருவேன் என்ற அடிப்படையிலே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியின் வியாபாரத்தை பாருங்கள். அவர்களுக்கு சின்ன சந்தேகம் வந்துவிட்டால் கூட, ஒரு வியாபாரத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்களை, வருவாய்களை ஈட்டு தரக்கூடிய அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட, இல்லை, இதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இது குறித்து தெரிந்த ஒரு அறிஞரிடத்திலே நான் கேட்டு முடிவெடுத்ததற்கு பிறகு இதிலே நான் இறங்குவேன், அதிலே எனக்கு ஹலால் இருந்தால் இறங்குவேன், இல்லை என்றால் இறங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வியாபாரி துணிகிறார் என்றால், அந்த அளவுக்கு அவருடைய தக்வா அவரை தூண்டுகிறது என்றால், அவருடைய பின்னணியை பாருங்கள், அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய தொடர்பு இருக்கும், அந்த சபைகளிலே கலந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். எனவேதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூமினே, நீ எவ்வளவு வேண்டுமானாலும் வியாபாரம் செய்து கொள், தொழில் செய்து கொள், ஆனால் என்னுடைய குர்ஆனுடைய சபைகளை நீ புறக்கணித்து விடாதே, குர்ஆனுடைய சபைகளிலிருந்து நீ தூரமாகும்படி உன்னுடைய வியாபாரம் ஆக்கிவிடக் கூடாது, உன்னுடைய தொழில் ஆக்கிவிடக் கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்து. ஆம் அன்பானவர்களே, குர்ஆனுடைய இல்ம், சுன்னாவுடைய இல்ம், இதற்கு அடுத்த முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆனுடைய இல்மும் சுன்னாவுடைய இல்மும் எப்படி என்று சொன்னால், ஒரு மரத்திற்கு, ஒரு தோட்டத்திற்கு, ஒரு பூங்காவிற்கு நீர் பாய்ச்சுவதைப் போல, மரம் பூங்காவின் அந்த பூக்கள் செடிகொடிகள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது அந்த செடிகொடிகள் உயிராக இருப்பதற்கு, அந்த செடிகொடிகள் மலர்ந்து கொண்டே இருப்பதற்கு, மலர்ச்சியாக பசுமையாக இருப்பதற்கு அதற்கு பாய்ச்சப்படக்கூடிய தண்ணீர். எனவேதான் தண்ணீர் பாய்ச்சுவதை போன்றுள்ள அந்த இல்முடைய சபையை அல்லாஹ் முதலாவதாக சொல்லி அடுத்து சொல்கிறான், தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்து. இது முஸ்லிம் வியாபாரிகளுடைய தனித்தன்மை. அவர்கள் எவ்வளவுதான் கொடுக்கல் வாங்கல் எந்த நாட்டில் செய்தாலும் சரி அவர்கள் தொழுகையை மறந்து விட மாட்டார்கள். இன்று பெரும்பாலும் நாம் முன்பு சொன்னதை போன்றுதான், முஸ்லிம்களுடைய முஹல்லாவிலே முஸ்லிம்களுடைய சூழ்நிலையிலே வியாபாரம் செய்தால் தொழுகையை பேணக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அந்நியர்களுடைய காபிர்களுடைய அந்த சூழ்நிலையிலே வியாபாரம் செய்யும் போது ஏன் எத்தனையோ பல முஸ்லிம்கள் தன்னை முஸ்லிம்கள் என்றே அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் தன்னை முஸ்லீம் என்றே வெளிப்படுத்திக் கொள்ளாமல் வியாபாரம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன சொல்வார்கள், தான் முஸ்லீம் என்று தெரிந்துவிட்டால் எங்கே மாற்று மத மக்கள் நமது வியாபாரத்திற்கு வரமாட்டார்களோ நம்மளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ள மாட்டார்களோ நம்மோடு இருக்கக்கூடிய வியாபார தொடர்பை துண்டித்து விடுவார்களோ என்ற பயம் அவர்களுக்கு, கோழைத்தனமான பயம், மோசமான பயம், சைத்தான் சொல்லக்கூடிய பயம். ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் வியாபாரம் செய்து தொழில்துறை செய்து நாணயமாக நியாயமாக நீதமாக நடந்து கொள்பவர்களாக இருந்தால் ஒன்று உங்களுக்கு நல்ல முறையிலே புலப்பட்டிருக்கும். மாற்று மத மக்கள் தங்களது மத மக்களிடத்திலே தங்களது மதத்தை சார்ந்தவர்களிடத்திலே வியாபாரம் செய்வதை விட ஒரு நியாயமான ஒரு நீதமான நேர்மையான ஒரு முஸ்லிமிடத்திலே வியாபாரம் செய்வதை விரும்புவார்கள், ஒரு முஸ்லிமிடத்திலே தொழில் செய்வதை விரும்புவார்கள், ஒரு முஸ்லிமிடத்திலே வாங்குவதை விற்பதை விரும்புவார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய மார்க்கத்தை பேணக்கூடிய முஸ்லிமின் மீது அப்படிப்பட்ட ஒரு அன்பை மதிப்பை அந்த மாற்றார்களுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன சொல்வார்கள், உங்களிடத்தில் வாங்கினா அதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது, அந்த பொருளிலே நான் ஒரு அபிவிருத்தியை பார்க்கிறேன், எனக்கு அதிலே நன்மையை பார்க்கிறேன், உங்களிடத்திலே நியாயத்தை பார்க்கிறேன், நேர்மையை பார்க்கிறேன் என்று வாழ்த்தக்கூடிய ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான முஸ்லிம் அல்லாதவர்களை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இன்னும் சில இடங்களிலே பார்க்கலாம். பொதுவாக மாற்று மத மக்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்துவதிலே அவர்கள் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டார்கள். மாற்று மத மக்கள் தங்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்துவதிலே அவர்களது தெய்வங்களில் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளின் போட்டோக்களை வைப்பதிலோ அல்லது அவர்களுடைய வேதங்களில் அந்த சுலோகங்களை எழுதி வைப்பதிலோ அது போன்ற விஷயங்களை வெளிப்படுத்துவதிலே பகிரங்கமாக வெளிப்படுத்துவதிலே அவர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள், வெட்கப்படவும் மாட்டார்கள். ஆனால் முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக்கொண்டு இஸ்லாமிலே அப்படி படங்கள் வைப்பதில்லை, இஸ்லாமிலே அப்படி எதையும் வைக்க சொல்லவில்லை. ஆனால் தான் ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தும் விதமாக தன்னுடைய ஒரு நிறுவனம் முஸ்லிம்களின் நிறுவனம் என்று அடையாளப்படுத்தும் விதமாக ஒரு பிஸ்மில்லாவை எழுதி வைக்கலாம், அதனுடைய அர்த்தத்தோடு ஒரு மாஷா அல்லா எழுதி வைக்கலாம், அல்லாஹ்வுடைய திருக்கலிமாவை எழுதி வைக்கலாம், எதுவுமே செய்ய மாட்டார்கள். காரணம் முஸ்லிம் என்று தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. இன்னும் எத்தனையோ அல்லாஹ்வுடைய சட்ட ஒழுக்கங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின் வழிகாட்டுதல் ஒரு முஸ்லிம் வியாபாரி எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. அந்த குர்ஆன் வசனங்களை அழகிய முறையிலே தங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே அதனுடைய அரபியையும் அதனுடைய பொருளாக்கத்தையும் ஆங்கிலத்திலோ தமிழிலோ அல்லது வேறு மொழிகளிலோ எந்த வட்டாரத்தில் இருக்கின்றார்களோ அந்த வட்டார அந்த மொழியிலே அதனுடைய அந்த மொழியாக்கத்தை அங்கே அழகாக பதித்து வைத்தால் வரக்கூடியவர்கள் பார்ப்பார்கள், உங்களது வேதத்தில் குர்ஆனிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா, இப்படிப்பட்ட விஷயம் இருக்கிறதா, அதன் மூலமாக இரண்டு பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்ன நன்மை, இரண்டாவது அவர்கள் அதன் மூலமாக இஸ்லாமிலே கவரப்பட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்கு வந்துவிட்டால் ஒரு மனிதனுடைய ஹிதாயத்திற்கு காரணமாக நீங்கள் ஆகிவிடுகின்றீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள், எத்தனை ஹதீஸுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஹதீஸுகளுடைய மொழியாக்கத்தை மாற்றி வைக்கலாம். சில இடங்களிலே வியாபாரத்திற்கு நீங்கள் சென்றால் ஒரு மனிதனுடைய ஒரு வாக்கியத்தை கஸ்டமர் நமக்கு ரொம்ப முக்கியமானவர் என்று வரக்கூடிய ஒரு மனிதர், இந்தியாவிலே முக்கியமாக அரசியலிலே மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய வார்த்தையை எல்லா வியாபார ஸ்தலங்களிலும் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று எல்லோரும் எழுதி வைத்திருப்பார்கள். அன்பானவர்களே, அழகான அதாவது ஒரு மடங்கள் இரண்டு மடங்கள் லட்சக்கணக்கான மடங்குகள் இதைவிட அழகான வியாபார ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய வியாபாரத்தின் நேர்மை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மேன்மை வரக்கூடியவர்களுக்கு புரிய வரும். ஆனால் அன்பானவர்களே, இன்றைய முஸ்லிம்களுடைய பலவீனம் நாளுக்கு நாள் பலவீனம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது மனம் வேதனைப்படுகிறது. சில குறிப்பிட்ட சில வியாபாரிகளை தவிர அல்லது சில தொழிலாளிகளை தவிர, இப்போது குறிப்பாக புதிதாக உருவாகக்கூடிய வியாபாரிகள், புதிதாக வரக்கூடிய படித்து கல்வி படித்து வேலையிலே ஈடுபடக்கூடிய மக்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்துவதிலே வெட்கப்படுகிறார்கள். முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தினால் வேலை கிடைக்காதோ என்று பயப்படுகிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. சிலர் வேலைக்காக செல்லும் போது, நீ தாடி வைத்திருக்கிறாய், தாடியை எடுத்தால் வேலை கிடைக்கும், அல்லது நீ இப்படி ஆடை அணிகிறாய், இதற்கு உனக்கு நான் இங்கே வேலை தர முடியாது, இப்படியெல்லாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லி முஸ்லிம் படித்த பட்டதாரிகளின் மனதை காயப்படுத்துகிறார்கள், புண்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, இதெல்லாம் ஷைத்தானுடைய திட்டங்கள். அவர்கள் சொல்வதில்லை, இபிலீஸ் இந்த திட்டத்தை அவர்களுக்கு சொல்லித் தருகிறான், அவர்கள் உங்களுக்கு சொல்கிறார்கள். இதற்கு பின்னணியிலே இபிலீஸ் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு இந்த வேலை இல்லை என்றால், எனக்கு நான் ஒரு வியாபாரத்தை ஹலாலாக ஆரம்பித்தால், நேர்மையாக நடந்து கொண்டால், காலமெல்லாம் வேலை செய்தால் என்ன லாபம், என்ன நமக்கு வருவாய் கிடைக்குமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலான வியாபாரத்தை ஹலாலான முறையிலே நேர்மையாக செய்தால் அதிலே காலமெல்லாம் சம்பாதிப்பதை ஓராண்டல்ல, அதாவது ஒரு ஆண்டோ இரண்டு ஆண்டுகளோ மூன்று ஆண்டுகளோ அல்லது குறுகிய காலத்திலேயே முன்னேறி விடுவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா வியாபாரத்திலே ரிஸ்க்கிலே பரக்கத்து வைத்திருக்கிறான். நம்மிலே பெரும்பாலானவர்கள் நான் குறை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், அல்லது வேலை செய்வதை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று நினைக்காதீர்கள், அல்லது அது தேவையில்லை என்று சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். பொதுவாக படித்த நமது பட்டதாரிகள், பெரும் படிப்பு படித்திருக்கக்கூடிய நமது பட்டதாரி வாலிபர்களுடைய பலவீனம், தன்னம்பிக்கையின்மை, அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது நம்பிக்கை இருக்கிறது பலவீனமாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. எனக்கு என்ன வியாபாரம் செய்ய தெரியும், நான் என்ன செய்யறது, எப்படி சமாளிக்கிறது, இப்படி எண்ணம். அல்லது சோம்பேறித்தனம். என்ன சோம்பேறித்தனம், வியாபாரம் செஞ்சா கணக்கு வழக்கு பார்க்கணும், கஷ்டப்படணும், காலையில போகணும், சாயந்தரம் போகணும், நேரம் பார்க்க முடியாது, பசி பட்டினியை பார்க்க முடியாது, தூக்கத்தை பார்க்க முடியாது, நிறைய சிரமங்கள் எல்லாம் இருக்கு. வேலை செஞ்சா ரொம்ப ஈஸி, போனோமா வேலை செஞ்சோமா நஷ்டமோ லாபமோ நமக்கு சம்பளம் கிடைக்கும், வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு விடுமுறைக்கு விடுமுறை, வேலைக்கு வேலை, சம்ப பணத்துக்கு பணம், ஓய்வுக்கு ஓய்வு, சுற்றுவதற்கு சுற்றுதல் என்பதாக தங்களுடைய அந்த ஒரு பலவீனத்தின் அடிப்படையிலே, நம்பிக்கையின் பலவீனத்தின் அடிப்படையிலே தொழிலை, அதாவது வேலை செய்வதை மட்டுமே நம்முடைய படித்து வரக்கூடிய புதிய அந்த தலைமுறையினர் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. அன்பானவர்களே, முஸ்லிமை பொறுத்தவரை அப்படி இல்லை. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்திலே பெரிய பரக்கத்தை, பெரிய ரிஸ்க்கை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வியாபாரம் செய்து ஒரு பெரிய வியாபாரியாக மாறினால், நீங்கள் பல நூறு மக்களுக்கு தொழில் தரக்கூடிய அளவுக்கு, பல நூறு மக்களுக்கு வேலை தரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கை தருவான். எத்தனையோ இடங்களிலே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அனுபவமாக பார்த்திருக்கிறோம். படிப்பு என்பதை மட்டும் ரிஸ்க்குடைய வாசலாக இன்றைய வாலிபர்கள், இன்றைய சமுதாய மக்கள் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறிப்பிட்டு நாம் சொல்லப்போனால், இதுவும் காஃபிர்களுடைய நம் மீது ஒரு மன ரீதியான ஒரு அறிவு சார்ந்த படையெடுப்பு என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன, உலக மக்களை எல்லாம் எங்களுக்கு வேலைக்காரர்களாக ஆக்கிவிட வேண்டும். வேலையை எங்கு எதிர்பார்க்கிறார்கள், பன்னாட்டு கம்பெனிகளிலே எதிர்பார்க்கிறார்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களிலே எதிர்பார்க்கிறார்கள். அந்த நிறுவனங்கள், அந்த கம்பெனிகள் எல்லாம் யாருக்கு சொந்தமானவை, முஸ்லிம்களுக்கு சொந்தமானவையா, இஸ்லாமை பாதுகாப்பதற்கு சொந்தமானவையா, இஸ்லாமிய அடிப்படையிலே பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டவையா, எல்லாம் மேலை நாட்டு ஆங்கிலேயர்களுடைய, ஐரோப்பியர்களுடைய, அந்த காப்பீர்களுடைய, யூதர்களுடைய பன்னாட்டு கம்பெனிகள், அவர்களுடைய மொத்த தொழிலின் அந்த அடிப்படையே வட்டியின் மீது அமைந்தது, ஏமாற்றுவதின் மீது அமைந்தது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த பொருள்கள் பயன் தரக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் அவர்களுடைய வியாபாரத்தின் அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு கிடையாது. அங்கே ஒரு முஸ்லீமை வேலைக்கு வைத்துக் கொண்டு அவனுடைய இஸ்லாமிய அடையாளத்தை எடுத்துவிடு, அங்கே ஒரு மனிதனை வேலைக்கு எடுத்துக்கொண்டு அவனுடைய மனிதத்தன்மையை உறிந்து விடுவார்கள், அவனுடைய அறிவு, வாலிபம், அவனுடைய திறமை, அவனுடைய அத்தனையும் உறிஞ்சிவிட்டு கடைசியாக வாழ்க்கையிலே அவனை வெளியே அனுப்பும் போது, கரும்பு ஜூஸ் போட்டதற்கு பிறகு சக்கையாக வெளியே அனுப்புவது போன்று அவனை வெளியே அனுப்புவார்கள். அதானே நடக்கிறது. இன்று ஐடி பீல்களிலே வேலை செய்யக்கூடிய வாலிபர்கள் சொல்லக்கூடிய அந்த கதையை நாம் கேட்கிறோம். 35 வயது 40 வயதுகளிலே ஆண்மையை இழந்து விடுகிறார்கள், உடல் வலிமையை இழந்து விடுகிறார்கள், கண் பார்வை இழந்து விடுகிறார்கள், சோர்வடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு எப்போதும் மன அழுத்தம், எப்போதும் மன சோர்வு, குடும்பத்தோடு சண்டை சச்சரவு, எங்கும் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பேருக்கு ஆடம்பரமான சம்பாத்தியம், ஆடம்பரமான வாழ்க்கை, வெளிநாடுகளுக்கு செல்கிறோம், பறக்கிறோம், அங்கே செல்கிறோம், இங்கே செல்கிறோம் என்பதாக அந்த ஒரு பகட்டு வாழ்க்கைக்கு அவர்கள் அடிமையாக. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பரக்கத்தை, அதைவிட ஒரு பெரிய பரக்கத், அதைவிட அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய பரக்கத், வியாபாரத்தை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரத்தை எல்லாம், தொழில்துறைகளை எல்லாம் அவர்கள் தங்களது கையில எடுத்துக்கொண்டு நமது வாலிபர்களை எல்லாம் வேலைக்காரர்களாக வைத்து மார்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்குண்டான, மார்க்கத்திலிருந்து அவர்களை தூரப்படுத்துவதற்குண்டான வழிகளை அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏமாந்து விட வேண்டிய அவசியம் இல்லை அன்பானவர்கள். ஒரு முஸ்லீமுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். காரணம் என்ன? அவன் வியாபாரத்தை நம்பக்கூடியவன் அல்ல, அல்லாஹ்வை நம்பக்கூடியவன். ஹலாலாக அவன் தொழில் செய்யும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்க், யாருக்கும் அவன் தலை சாய்க்க வேண்டிய, தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு வியாபாரத்திலே வைத்திருக்கிறான். அந்த வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களது தொழுகையை மறக்கடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதற்கு வியாபாரம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். வேலைக்கு சென்றாலோ அல்லது மற்ற இடங்களுக்கு செல்லும் பல இடங்களில் பல வாலிபர்கள் முறையிட்டிருப்பதை பார்க்கிறோம். எங்களது கம்பெனிகளிலே தொழுவதற்கு அனுமதி இல்லை. பல முஸ்லிம்கள் வேலைக்கு வந்து நிர்பந்தம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலே தவிர பல நிறுவனங்கள், காபிர்களின் பல நிறுவனங்கள் முஸ்லிம்கள் தாடி வைப்பதற்கும் முஸ்லிம்கள் தொழுவதற்கும் அனுமதி தருவதில்லை, மறுத்துவிடுகின்றன, நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர. ஆனால் அன்பானவர்களே, ஒரு வியாபாரம் செய்யும் போது சுதந்திரமாக நாம் மார்க்கத்தை பின்பற்றலாம், அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிமுடைய வியாபாரிகளுக்கு சொல்லக்கூடிய ஒழுக்கங்களிலே இரண்டாவது ஒழுக்கம், அவர்கள் தொழுகையை மறக்க மாட்டார்கள், தொழுகையிலிருந்து அலட்சியமாகி விட மாட்டார்கள், அவர்கள் தொழுகையிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். மூன்றாவது, அல்லாஹ் சொல்கிறான், ஜகாத்தை சரியாக கொடுத்துக் கொண்டிருப்பார்கள், ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். அன்பானவர்களே, இது ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. ஜக்காத் ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு, அந்த ஈமான் உண்மையில் ஈமானாக, நம்பிக்கையாக, அர்த்தத்தோடு, பொருளோடு, உணர்வோடு இருக்கிறது என்பதற்கு அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை. எத்தனையோ வியாபாரிகள் தொழுது விடுகிறார்கள், ஆனால் ஜக்காத்து கொடுப்பதில்லை. ஜக்காத் என்று வந்துவிட்டால் ரமதான் மாதத்திலே ஏழைகளுக்கு, யாசகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அற்பமான, அதாவது குறைவான தர்மத்தை ஜக்காத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை அன்பானவர்களே, தர்மம் என்பது வேறு. உபரியாக யாசகர்களுக்கு, கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, உங்களை அண்டி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் என்பது வேறு. அது நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு கவல உணவை, ஒரு பேரித்தம்பழத்தை அல்லது அதனுடைய பகுதியை கூட நீங்கள் கொடுக்கலாம். அல்லாஹ் உங்களை அதற்கு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான். ஆனால் ஜக்காத் என்பது அப்படி அல்ல. ஜக்காத் என்பது உங்களுடைய செல்வத்தின் மொத்தத்தை கணக்கிட்டு அதிலிருந்து 2.5%, 1/40 நீங்கள் முறையாக அல்லாஹ் குறிப்பிட்ட 8 வகையினரில் 1 வகையினருக்கு நீங்கள் தேடிச் சென்று கண்ணியப்படுத்தி உங்களது கடமையை உணர்ந்து நன்றியை எதிர்பார்க்காமல் நீங்கள் நிறைவேற்றக்கூடியது ஜகாத். எதுவல்ல ஜகாத், வரக்கூடிய ஏழைகளுக்கு சில்லறைகளை மாற்றி வைத்துக் கொண்டு டொப்பு டொப்பு என்று போடுகிறார்கள் அல்லவா, அதுவல்ல ஜகாத். அல்லது எங்கேயாவது மட்டமான துணிகளை வாங்கி வைத்துக் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு இந்தா உனக்கு ஒரு சேலை, இந்தா உனக்கு ஒரு பேண்ட் பிட்டு, இந்தா உனக்கு ஒரு கைலி என்று தூக்கி எறிகிறார்களே, அது வல்ல ஜகாத். அது தர்மம். நீங்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாடி, முகத்தை நாடி எதை கொடுத்தாலும் சரி, ஆனால் மட்டமானதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உங்களுக்கு முடிந்ததை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அதுக்கு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு. ஆனால் அந்த தர்மத்தை நீங்கள் ஜகாத்தாக ஆக்கிவிடாதீர்கள். ஜக்காத் என்பது வியாபார பொருளாக இருந்தால் எப்படி கொடுக்க வேண்டும், தங்கம் வெள்ளியாக இருந்தால் எப்படி கொடுக்க வேண்டும், ஆடு மாடு ஒட்டகமாக இருந்தால் எப்படி கொடுக்க வேண்டும், விவசாய நிலமாக இருந்தால் அதற்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சட்ட வரம்பு உள்ளது. அதன் அடிப்படையிலே ஜக்காத் நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ் சொன்ன எட்டு வகையினரில் ஒரு வகையினருக்கோ அல்லது அந்த எட்டு வகையினருக்கோ அல்லது அவர்களில் சிலருக்கோ பங்கு வைக்கப்பட வேண்டும். குறிப்பாக தன்னிடத்திலே அந்த எட்டு வகையினரில் ஒருத்தருடைய அந்த நிர்பந்தத்தை முழுமையாக ஓர் ஆண்டுக்கு நீக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குமே ஆனால், ஓர் ஆண்டுக்கு அவருடைய நிர்பந்தத்தை நீக்குவதற்குண்டான வசதி இருக்குமே ஆனால், அது எவ்வளவு லட்சமாக இருந்தாலும் சரி அதை அப்படியே அவரிடத்தில் எடுத்துக் கொடுப்பது, இது ஜகாத். ஒரு ஏழை அவர் ஓராண்டு வாழ்க்கை நடத்துவதற்கு அவருடைய வீட்டு வாடகை, அவருடைய பிள்ளைகளின் படிப்பு, அவருடைய குடும்பத்தினுடைய உணவு தேவை, உதாரணத்திற்கு 10,000 ரூபாய் அவருக்கு ஒரு மாதத்திற்கு தேவை என்று சொன்னால், அந்த 120,000 ரூபாயை அந்த ஒரு ஏழைக்கு அப்படியே கட்டாக, இது அல்லாஹு தாலா எனது செல்வத்தில் உங்களுக்காக நிர்ணயித்த உங்களது ஹக்கு, இது அல்லாஹ் எனது செல்வத்தில் உங்களுக்காக அல்லாஹ் நிர்ணயித்த உங்களது ஹக்கு, இதை நீங்கள் மனமும் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவரை தேடி சென்று நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள் அல்லவா, இது ஜகாத். எதுவல்ல, 5 ரூபாய் 10 ரூபாய் மாற்றி வைத்துக் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு போடுவது ஜகாத் அல்ல. பல முஸ்லிம் வியாபாரிகள் சட்டங்களை தெரியாத காரணத்தால், பல முஸ்லிம் செல்வந்தர்கள் ஷரியத்தின் அந்த ஒழுக்கங்களை தெரியாத காரணத்தால் அறியாமையில இருக்கிறார்கள், ஏமாந்து உபரியான தர்மத்தை, சாதாரணமாக கொடுக்கப்படக்கூடிய தர்மத்தை ஜக்காத்தாக எண்ணி வைத்திருக்கிறார்கள், அல்லது ஜக்காத்தை உபரியான தர்மத்தை கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அது நிறைவேறாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், மூமினான வியாபாரிகளுடைய ஒழுக்கங்களிலே முக்கியமான ஒன்று, அவர்கள் எப்போதும் மறுமையை பயப்படுவார்கள். யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். ஆம் அன்பானவர்களே, மறுமையின் பயம் ஒன்றுதான் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளிலே நிறுத்தி வைத்திருக்க முடியும். ஹலால் ஹராமை பேணும்படி அவனை உறுதியாக தடம் புரளும்படி, ஆசைகள் 1000 வந்தாலும் சரி அல்லது வறுமையின் பயம் சுற்றி நின்றாலும் சரி, நான் ஹலாலைத்தான் செய்வேன் என்ற உறுதியை கொடுக்கக்கூடியது மறுமையின் பயம் ஒன்றுதான். அந்த பயத்தை ஒரு முஸ்லிம் வியாபாரி எப்போதும் தனது உள்ளத்திலே கொண்டிருப்பான். இந்த ஒழுக்கங்களை அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பிறந்து பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.